இந்த ஒன்னு பேதுரு என்ற ஒரு நிருபத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நான் கூட சொல்லியிருந்தேன், போன வாரம் ஒரு ஆறுல நம்ம குதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு எட்டு மாசம் ஆறுல நம்ம நீந்திட்டு வர மாதிரி ஒரு அருமையான நிருபம். ஒரு ஆறுல நம்ம குதிக்கணும்னு போகும்போது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மேல இருந்து பூமி கொஞ்சம் கீழே 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 போய் தான் ஆழமே வரும் இல்லைங்களா. ஆனா இது எப்படி வித்தியாசமான ஒரு ஆறுனா, ஆரம்பத்திலேயே மிக மிக ஆழமான ஒரு ஒரு குதிச்ச உடனேயே ஒரு ஆறுக்குள்ள இறங்கின உடனே மிக ஆழத்துக்கு கொண்டு போறதுன்னு வாங்க இல்லைங்களா. அப்படித்தான் இந்த அருமையான நிருபம் இருக்கு. ஏன்னா முதல் வசனமே இன்னும் அவர் முடிக்கல, அதுக்குள்ளேயே கிறிஸ்தவர்களை அவர் எப்படி அடையாளம் காட்டுறாருன்னா, தி எலெக்ட் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்றார். அப்படி ஒரு ஏன் இப்படி ஏன் இவ்வளோ ஒரு நித்தியத்தின் ஆழத்தின் சத்தியத்தை ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த விசுவாசிகளுடைய சூழ்நிலை அப்படி. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த பைபிள் புக்கை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது தட தட தடான்னு ஏதோ எடுத்து படிச்சிடக்கூடாது. முதல்ல அது யார் எழுதுறது, அது யாருக்கு எழுதுறாங்க, அவங்க எழுதுறவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, இவர் ஏன் இந்த நிருபத்தை எழுதுறார், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேத புத்தகமே உயிரோடு எழும்பி வர்றதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் இதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை செலவிடாம அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னு போய் பார்த்ததுனால தான், அதுல இருக்கிற யாருக்கு எழுதுறாரு, எதுக்கு எழுதுறாரு, அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம புரியாம இருந்தோம்னா நமக்கு விளங்காது. அதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். நம்ம போன வாரம் இதை யார் எழுதுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் பேதுரு, அவருடைய பேர் 210 வாட்டி வருது. வேற யார் பேரும் அப்படி வர்றது இல்லை. பவுல் பேரே 100 வாட்டி தான் வருது. 210 வாட்டி பேதுரு பேர் புதிய ஏற்பாட்டில் வர்றதை நம்ம பார்க்கலாம். சீமோனா இருந்த மனுஷன், பல பலவீனங்கள் பல போராட்டங்கள்ல இருந்த ஒரு மனுஷன், குறைவு நிறைந்த நூற்றுக்கணக்கான பலவீனங்கள் நிறைந்த மனுஷன் வந்து தேவனுடைய கிருபையினால பேதுருவாக மாறி ஒரு தேவனுடைய பெரிய கான்ஃபிடென்ஸ், ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிகாரத்தோடு தவறிழைக்காத எல்லா காலத்துக்கும் பொருந்திய ஒரு வேதத்தை எழுதுற மனுஷனா மாறிட்டார் பாருங்களேன். அவர் முதல்ல இருந்த மாதிரி இல்லை, இப்ப பேதுருவாக அவர் எழுதி மாறுறார். அவருடைய பேரே நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்கணும். கற்பாறை, நீ கற்பாறையா இருக்க, நீ சீமோனா இருக்கிற, நான் உன்னை கற்பாறையா மாத்த போற. அவர் பேர் பார்த்தாவே புதிய ஏற்பாடு சபைக்கும் சரி நமக்கும் ஒரு பெரிய உற்சாகம் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து நம்மளே ரொம்ப வேதனைப்படுறோம். நமக்கு எவ்வளோ பலவீனங்க இருக்கு, எவ்வளோ குறைவு இருக்குன்னு படுறோம். ஆனா பேதுருவ பார்க்கும் போது எவ்வளோ குறைவுகள் இருந்தாலும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மகிமையை பேதுருவ பிரதிபலிக்கிற மாதிரி நானும் பிரதிபலிக்க போறேன். என்ன மாதிரி பேதுருவை மாத்தி எப்படி கொண்டு போன தேவன், என் தேவனா இருக்கிறார் அவர், எனக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார், என்னானோ ஒரு நாள் அவரை பிரதிபலிக்க போறேன்ற ஒரு உற்சாகம். பேதுருன்ற வார்த்தை பார்த்தாவே ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் கற்பாறையா மாத்தின ஒரு மனுஷன். அடுத்ததாக அவரு பேதுருன்னு சொல்லிட்டு, வெறும் பேதுருன்னு அவர் சொல்லல, என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு, அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு. அப்போஸ்தலன் அப்படின்றது வந்து ஒரு அவருடைய அஃபிஷியல் டைட்டில் சபையில். அப்போஸ்தல், அப்போஸ்தல்னா அனுப்பப்பட்டவர், அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தல் அப்படின்னும் போது அதுல தான் போஸ்டல் என்ற பேரும் வந்துச்சு. போஸ்டல் இல்லைங்களா, போஸ்ட்மேன். போஸ்டல் என்ற பேரும் அப்போஸ்தல் தான் வந்தது. அந்த மெசேஜ் எடுத்துட்டு போறவர், அந்த செய்தியை கொண்டு போறவர் அப்படின்னும் போது வெறும் போஸ்டல் மேன் மாத்திரம் இல்லை, இவர் அப்போஸ்தல் என்னும் போது இயேசு கிறிஸ்து செய்தியை கொண்டு வருகிறவர். இவர் சபையிலேயே மிக உன்னதமான ஸ்தானம், பெரிய ஆபீஸ் என்னன்னா அப்போஸ்தல் ஆபீஸ் தான். ஒரு அப்போஸ்தலன் ஏதாவது சொன்னார்னா அது இயேசு சொன்னதுக்கு நிகரானது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தானே சுயமாக தெரிந்தெடுத்து வைத்த ஒரு அப்போஸ்தல், ஒரு மனுஷனா இருந்தார்னா அவர் ஒன்னு சொல்றாருன்னா அது இயேசு சொன்னதுக்கு ஒப்பானது. புதிய பாடல அப்படித்தான் பார்த்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தரித்திருந்தாங்கன்னா ஏன் அப்போஸ்தல் சொன்னது இயேசு சொன்னது, இயேசு சொன்னதை விட்டு வேற ஒன்னும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அப்போஸ்தல் சொல்றாரு. இவர் அஞ்சு நிருபம் எழுதுறாருன்னா நமக்கு இயேசு பேதுருன் மூலமா சொல்றது, சாட்சாத் இயேசுவே சொல்றது. அப்படி நம்ம அதை மதிக்கணும், அப்படி அதை நினைக்கணும். ஏன்னா இயேசுவை சொல்லி இருக்கார் லூக்கு 10:16 நீங்க படிங்களா ஒருத்தர் லூக்கா 10:16 அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு.
சீஷரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான்.
பாருங்கள என்ன அதிகாரம் அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிறாரு. இது பேதுரு சொல்றதுதானே நம்ம விடுற மாதிரி இல்ல, அவர் சொன்னதை நம்ம அசட்டை பண்ணணும்னா இயேசு சொன்னதை அசட்டை பண்ற மாதிரி. அதனாலதான் அப்போஸ்தலர் உபதேசம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் சொன்ன பேதுரு இப்ப சொல்ற ஒரு ஒரு வசனமும் இயேசு சாட்சாத் இயேசு சொன்ன மாதிரி நம்ம மதிக்கணும். அதை அசட்டை பண்ணோம்னா இயேசு சொன்னதை அசட்டை பண்ற மாதிரி. அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு, அவர் எழுதுறாரு அந்த அதிகாரத்தோடு. இப்ப அவர் எங்க இருந்து எழுதுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து எழுதுறாரு பேதுரு? முதல்ல ரொம்ப இருந்தது எருசலேம்ல, இஸ்ரவேல்ல தான். அவர் எருசலேம் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து அவர் ரோமுக்கு போனார். ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ரோமுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் ஊழியர் செஞ்சாரு. அவர் அங்கிருந்து தான் எழுதுறாரு இந்த நிருபத்தை. இந்த 1 பேதுரு 5:13 படிங்களா.
உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்.
படிங்க.
ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள்.
சரி, இங்க பாபிலோன்ல இருந்து எழுதுறதா அவர் சொல்றார். பாபிலோன் சப், பாபிலோன் போது அந்த காலத்துல ரோமுக்கு வந்து ஒரு ஒரு பட்ட பேர் மாதிரி. ரோம் நேரா கூப்பிட்டுக்க மாட்டாங்க, அது விக்கிர ஆராதனை நிறைந்த இடம்னு கோட் வேர்டு விசுவாசிகளுக்குள்ள பாபிலோன் நிக்குவாங்க. இவர் எங்க இருந்து இந்த நிருபத்தை எழுதுறாருன்னு பார்த்தோம்னா ரோம்ல இருந்து எழுதுறாரு. ரோம்ல இருந்து எழுதுறாரு, யாருக்கு எழுதுறாருன்னு பார்க்கணும். அடுத்ததாக அவங்க இருந்த எந்த சூழ்நிலையும் நம்ம பார்த்துக்கணும். அவங்க இருந்த சூழ்நிலை என்ன? அவங்க இருந்த சூழ்நிலையை பாக்குறதுக்கு முன்னாடி நான் நினைச்சு பார்த்தேன், நம்மளுடைய சபையின் சூழ்நிலை நம்ம தானே இப்ப படிக்க போறோம். நம்முடைய சூழ்நிலை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய சூழ்நிலை யோசிப்போம். நம்மளுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு உண்மையாவே சில உண்மையான பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை என்ன? சுகவீனம், உடம்பு சரியில்லாம போகுது இல்லைங்களா, ரொம்ப நம்மள வாட்டுது. ஒருத்தருக்கு சுகவீனம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு டைம்ல ஹஸ்பண்டுக்கும் சுகவீனம் வந்துருது, ஒய்ஃபுக்கும் சுகவீனம் வந்துருது, ரெண்டு பேரும் சுகவீனத்துல கஷ்டப்படுறாங்க. சுகவீனம் போது பல விதத்துல அது நம்மள வாட்டுது. தலைவலி வந்துச்சுன்னா எப்படி இருக்கு நமக்கு இல்லைங்களா, அப்படியே தலைவலினா பயங்கர தலைவலி, செஸ்ட் பெயின், இடுப்பு வலி, அந்த மாதிரி பலவிதமான சுகவீனங்கள் நம்மள பயங்கரமா வாட்டுது. ஏன் இதெல்லாம் நமக்கு? ஒரு பக்கம் அது அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, இன்னைக்கு காலைல கூட சுகவீனத்துக்காக ஜெபம் பண்றோம். இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனைகள், என்ன பண்றது, பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்றது? சில நேரங்கள்ல வேலை பிரச்சனை, போ வருமானம் பத்த மாட்டேங்குது, குடும்ப பிரச்சனைகள், பலவிதமான குடும்ப பிரச்சனைகள். சில டைம்ல நம்ம ஒருத்தர் எடுத்துட்டு சொல்லிக்க கூட முடியாத, ஷேர் பண்ணிக்க கூட முடியாத ஒரு பிரச்சனைகள் இல்லைங்களா, அது நமக்கு தான் தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது சில நேரத்துல நம்மள போட்டு அது என்ன பண்ணுது, ஒரு நொறுக்கி எடுத்துருதுன்னு சொல்லலாம். நம்மளையே டார்ச்சர் பண்ணி ஒண்ணுமே சிந்திக்க முடியாத மாதிரி ஒரு நொறுக்கி எடுத்துருது. நம்ம மனசுல இருக்கிற சமாதானம் நம்மளை விட்டு போயிருது. போய் இந்த பிரச்சனைகள்லாம், இத்தனை பிரச்சனைகள் எனக்கு இருக்குதே, என் பிரச்சனைகள் உலகத்தில் யாருக்காவது உண்டோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு நான் எங்க பைபிளை படிக்கிறது, நான் எங்க ஜபத்தை பண்றது, நான் எங்க இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் பாக்கியம் தியானமா இருக்கிறவனே பாக்கியவான், நான் எல்லாம் எப்படி வாழ்றது, இத்தனை பிரச்சனைகள் எனக்கு இருக்கு, எந்திரிச்சா குனிய முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, அந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் எனக்கு இருக்குதே, நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம சோர்ந்து நிறைய டைம்ல போயிடுறோம். நான் எப்படி போய் இயேசுக்கெல்லாம் சாட்சியா ஊழியம் எப்படி எல்லாம் செய்யறது அப்படின்னு சில நேரங்கள்ல நம்ம போயிடுறோம். ஏன் இப்படி நம்ம யோசிக்கிறோம்? இந்த பிரச்சனைகள் இருக்கிறது பெரிய வினோதமா? உலகத்துல எந்த விசுவாசிக்கும் இல்லாத பிரச்சனைகளா நமக்கு வந்துருச்சு? ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம்? ஏன்னா நம்ம பிரச்சனையை பார்க்கிற பார்வையில பிரச்சனை இருக்கு, நம்ம பிரச்சனைகளை பார்க்கிற விதங்கள்ல பிரச்சனை இருக்கு. அதுதான் பிரச்சனை, ப்ராப்ளம் அதுல தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம திட்டுறோம் சில பேரை, இந்த ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ், இந்த தமிழ்ல செழிப்பு செழிப்புன்னு சொல்ற போதகர்களை அந்த சபைகளை திட்டுறோம் நம்ம சில நேரங்களில், எப்பப்பா இயேசுவை தப்பா சொல்றாங்கன்னு. ஆனா நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் ஒரு விதத்துல அதை நம்புறோம். ஏன்னா நான் கடவுளுடைய வழியில இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்ம வெளியில வந்தா சொல்லாம இருக்கலாம், நம்ம மனசுலயே அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல வரும்போது ஏமாந்து போறோம், சில நேரங்கள்ல முறுமுறுக்கிறோம், எனக்கு எந்த பிரச்சனை எனக்கு உண்டு எந்த வியாதியும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம மனசுலயே வச்சுக்கிறோம், மத்தவங்களை பார்த்து திட்டிடுறோம். ஆனா நம்ம மனசுல அந்த கள்ளபோதம் இருக்குது பாருங்களேன், எனக்கு ஒண்டி எதுவும் வந்துடக்கூடாது, எனக்கு ஒண்டி எந்த பிரச்சனையும், எனக்கெல்லாம் சுமூகமா எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா அமையணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தேவனுடைய பராமரிப்பு சில பிரச்சனைகள் சில வியாதியோ சில கஷ்டமோ கொண்டு வரும்போது நம்ம கசப்படைஞ்சிடும். எனக்கு ஏன் இது, ஏன் எனக்கு தான் இப்படி எல்லாம் வருது, ஏன் விக்கிரவம் வணங்குறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, ஏன் எனக்கு தான் இவ்வளவு பிரச்சனை, ஒண்ணு விட்டா ஒண்ணு பிரச்சனைகள் வருது அப்படின்னு நமக்கு ஆயிருது. தேவனுடைய பராமரிப்பு நமக்கு என்னத்தை கொண்டு வருதோ அதுக்கு நம்ம சப்மிட் பண்ணி அடங்கி நம்ம வாழணும், நம்பி அதை வாழணும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல இருக்கிறது உம்முடைய மகிமைக்காக நான் வாழுகிறேன், அதனால எனக்கு இந்த உலகத்துல சில பிரச்சனைகள் வருது வியாதி வருது, இதன் மூலமா நீ மகிமைப்படப்போறீர்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதற்காக ஸ்தோத்திரம், என்ன அனுப்புறியோ அதுக்கு நான் தலைகுனிந்து இருக்கிறேன். அப்படியா நமக்கு மனசு இருக்கு இல்ல பாருங்களேன், நம்ம மனசு அப்படி ஏன் நம்ம அப்படி மனசுல நம்ம நினைச்சுக்கிறோம், அதுக்கு அதை சப்மிட் பண்றோம்னாலும் முறுமுறுத்துக்கிட்டு எனக்கு தான் இப்படி வருதே எனக்கு தான் இப்படி வருதே. நம்ம அந்த சூழ்நிலை நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு இல்லைங்களா, நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கும் போது அந்த பேதுரு யாருக்கு எழுதினாரோ அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் பார்ப்போமா, அவங்களும் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு அவருக்கு எழுதுறாரு அவங்களுக்கு என்ன எழுதுறாரு பாப்போமே, அவங்க என்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க, யாருக்கு எழுதுறாரு இது. பேதுரு படிங்க முதலாவது வசனம், யாருக்கு எழுதுறாருன்னு பாப்போம்.
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில்
அஞ்சு ஊரை பத்தி சொல்றாரு, பாண்டஸ், பொந்து அப்படின்னு வருது, கலாத்தியா, கெப்படோசியா, ஆசியா, பெத்தனியா, இந்த அஞ்சு பேர் அஞ்சு நகரங்கள் வந்து அந்த டைம்ல ஆசியா மைனர் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல இருந்த சிட்டிஸ் இதெல்லாம், அந்த இடத்துல இருந்த சிட்டிஸ் இப்ப பாத்தீங்கன்னா டர்க்கி அப்படின்வாங்க, ரோமுக்கு இந்த பக்கத்துல இருக்கும் டர்க்கி, அந்த இடத்துல இன்னைக்கு கூட இருக்கு இந்த ஊருங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இவர் எழுதுறாரு. இதெல்லாம் அந்த டைம்ல வந்து ரோம் அரசாங்கத்துக்கு சேர்ந்த ஊர், ரோம் அரசாங்கத்துக்கு சேர்ந்த ஊர். இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு படம் கூட போட்டு உங்களுக்கு காமிக்கணும்னா, ஒரு மேப்ல பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு அந்த ஊருங்க. இது வந்து பாண்டஸ், இங்க இப்படி வந்துட்டு இங்கிருந்து நேரா ஒரு ரோடு ஹைவே போகுது, அந்த ஹைவேல நீங்க நேரா வந்தீங்கன்னா இங்க கலாத்தியா இருக்குது, அந்த கலாத்தியாவுக்கு வந்துட்டு அங்கிருந்து ஒரு யூ டர்ன் போட்டுக்கிட்டு உங்க வண்டியை எடுத்துட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க கெப்படோசியா இருக்குது, கெப்படோசியால இருந்து ஒரு யூ டர்ன் போட்டுக்கிட்டு இப்படி போனீங்கன்னா இங்க பெத்தனியா இருக்குது, பெத்தனியால இருந்து நேரா ஒரு ரோடு எடுத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஆசியான்னு வருது. பக்கத்துல இருக்கிற ஊர், இந்த ஊருக்கு தான் இவரு பேரு எழுதுறத நம்ம பாக்குறோம். இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல பல சபைகள் இருக்கு, ஒரு சபை சில இடங்கள்லாம் விட்டுட்டாரு. உங்களுக்கு தெரியுமா ரெவலேஷன் ஏழுன்னு புக்கை படிக்கணும் இல்லைங்களா, அந்த ஏழு ஊருங்களும் இதுக்கு பக்கத்துல தான் இருந்தது, இதே இடத்துல தான் இருந்தது. அந்த ஊருங்களெல்லாம் அவர் விட்டுட்டாரு, இந்த ஊருக்கு மாத்திரம் எழுதுறாரு. இந்த ஒரு ஊர்லயே பல சபைகள் இருக்கும் அப்படின்னும் போது அந்த எல்லா சபைகளுக்கும் ஒரு கொஞ்சம் பேருக்கு பேதுரு எழுதல, கலாத்தியர் சபை இல்ல வெபேசியர் சபைன்னு இல்ல, பல ஊர்ல இருக்கிற அந்த இந்த ஊருங்கல இருக்கிற பல சபை, ஒரு வைடு ஆடியன்ஸ்லாம் பல பேருக்கு இவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இங்கெல்லாம் சபை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்போஸ்தலர் நிருபம், அப்போஸ்தலர் ஆக்ஸ் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் படிங்களா. உதாரணத்துக்கு இந்த பாயிண்டஸ் கலேத்திய கெப்படோசியா இங்கெல்லாம் சபை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, முதலாவது பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த ஊர்கள் இருந்ததை நம்ம பார்க்கலாம்.
பார்த்தரும் மேதனும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்படோக்கியா
கப்படோக்கியா அப்புறம்
பொந்து
பாண்டஸ்
ஆசியா பிரிகியா.
பாருங்களேன், அங்க முதல் தடவை பேதுரு பேசும் போது அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் வந்து எங்க இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, இங்க இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால அவருடைய மெசேஜை கேட்டுட்டு போய் அதுக்கப்புறம் ஏற்பட்ட சபைகளா அது இருந்திருக்கலாம். இன்னொன்னு, கலாத்தியா வந்து பவுலே போய் அங்க சபையை ஏற்படுத்தி இருக்கார். பவுல ஒரு நிருபம் எழுதி இருக்கிறார், கலேஷியன்ஸ் அப்படின்றது. இப்படி எல்லாம் இந்த சபை ஏற்பட்டதை நம்ம பார்க்கலாம். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் பேதுரு இத்தனை பேருக்கு அவர் எழுதுறார்? இந்த நிருபத்தை அவர் எழுதுறதுக்கு காரணம் என்ன? அவங்க என்னத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பேதுரு அந்த நிருபத்தை எழுதுறதுக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான நாள் சரித்திரத்தில் July 19th, 64 AD, அந்த நாளில் இந்த நீரோன்ற அரசன், நீரோன்ற சீசர் ராயன் வந்து ரோம அரசாங்கத்தை ஆண்டு வந்தான். அவன் ஒரு வெறி பிடிச்சவன், பதவி வெறி பிடிச்சவன், சில டைம்ல லூஸ்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஆள். அவனுக்கு என்ன ஆசைன்னா ரோம்ல தன்னுடைய பேர் என்றென்றும் நிலைக்கணும் அப்படின்னு அவனுக்கு பெருசா ஏதாவது கட்டணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு. இடிச்சாத்தானே ஏதாவது கட்ட முடியும். அதனால அவன் என்ன பண்ணான்னா, ரோம அவனுக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும். நெருப்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அதனால அவன் என்ன பண்ணான்னா, ரோம கொளுத்தி விட்டுட்டான். பல பேரை வச்சு முழு ரோமைய கொளுத்தும் படிக்க அவன் செஞ்சிட்டான். ஏன்னா அதெல்லாம் கொளுத்தி அதெல்லாம் போன பிறகு தான் புதுசா கட்டி தன்னுடைய பேரை நிலைநிற்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக முழு ரோமே கொளுத்திட்டான். ரோம்ன்றது வந்து அந்த டைம்ல வந்து பெங்களூரை விட ரொம்ப பாப்புலேஷன் நிறைந்த ஒரு இடம், பயங்கர பாப்புலேஷன். அங்க ஊர் சந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய சந்துங்க. அந்த ரெண்டு, அந்த சந்தில் வந்து ரெண்டு பக்கமும் உடன் பில்லர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஊரை கொளுத்தி விட்டோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நெருங்கிய சந்துங்க, பாப்புலேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது, ரெண்டு பக்கமும் பில்லர், அதெல்லாம் கொளுத்தி விட்டோம்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி முழு ரோமே கொளுத்தி விட்டதுனால இது வரைக்கும் சரித்திரத்தில் ஏற்படாத தீ விபத்து அந்த ஊரில் ஏற்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க. பல மக்கள், நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு, மக்கள் செத்துட்டாங்க, குழந்தைங்க பெரியவங்க குடும்பங்களை இழந்து பயங்கரமா மக்கள் தவிச்சு போனாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அந்த பயங்கரமா ஊரே எரிஞ்சு எரியுது. எரியும் போது இந்த மனுஷன் எவ்வளவு லூசுனா யோசிச்சு பாருங்க, உட்காந்து பிடில் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார். பிடில் வாசிச்சு ஆனந்தமாக அதை பார்க்கறான். அந்த ஊரே எரியுது, இவன் பால்கனில நின்று சந்தோஷமா வாசிச்சுக்கிட்டு பார்க்கறான். எவ்வளவு மோசம் இருக்கும், பயங்கரமா எரிஞ்சு மக்கள் எல்லாம் வேதனைப்பட்டு போனாங்க. அந்த மக்களுக்கு வெறும் பொருளாதார பிரச்சனை மாத்திரம் இல்லை, பொருளாதார இழப்பு மாத்திரம் இல்லை, அவங்களுடைய சமுதாய குடும்பங்கள்ல மக்கள் இழந்தது மாத்திரம் இல்லாம அவங்க கலாச்சாரமே நெருப்புல போயிருச்சு. ஏன்னா ரோமுக்குன்னு இருந்த அவங்களுடைய தேவர்கள், அவங்களுடைய ஆலயங்கள் பெருசு பெருசா கட்டி வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் பத்தி போச்சு. அவங்க வணங்கின தேவர்கள் பார்த்தோம்னா லூனா, ஜூபிட்டர், மேக்சிமான்ற பெரிய தேவர்கள், அவங்க வழங்கிக்கிட்டு இருந்த தேவர்கள், அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. மக்கள் குழம்பி போய் ஒரு டிசல்யூஷன்வாங்க, என்னதான் நடக்குது, என்னதான் நடக்குதுன்ற ஒரு ஒரு பயங்கர வேதனை. அந்த நிகழ்வு வந்து சரித்திரத்திலே பேர் போன நிகழ்வு. நீரோன்னு எடுத்தோன்னாவே அவன் அந்த நெருப்பு வச்சதுக்கு தான் அவனுக்கு பேர். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்ல நீரோ பர்னர்னு வரும், சிடி பர்ன் பண்ணா அவன் பேர் அதுக்கு வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ சரித்திரத்துல பேர் போனவன், அவன் கொளுத்துனதுல பேர் போனவன். அந்த மாதிரி ஒரு பேர் போன ஒரு நிகழ்வு அது. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அந்த மக்கள் அந்த வேதனை, அந்த அந்த மக்களுக்கு இருக்கிற ஆத்திரம், அந்த கோபம் அவங்களால கற்பனை பண்ண முடியுமா? அந்த மக்கள் கிட்ட போய் இந்த கூட்டம் தான் உங்களுக்கு நெருப்பு வச்சுச்சு, இந்த மனுஷன் தான் நெருப்பு வச்சான், இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் போய் ஒருத்தரை சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? துண்டு துண்டா வெட்டிட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆத்திரம், கோபம், தன் சொந்த பிள்ளைங்க எரியுறத பார்த்துருக்காங்க, மனைவிங்க எரியுறத பார்த்துருக்காங்க, தன்னுடைய தேவர்களா வணங்கின குடும்பம், சொத்து கித்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. பயங்கர ஆத்திரம் வெறியில இருக்கும் போது இந்த நீரோ என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த உலகமெல்லாம் நெருப்புல அழிஞ்சு போவோம் அழிஞ்சு போவோம் அழிஞ்சு போவோம்னு பிரசங்கம் பண்ண இந்த கிறிஸ்தவருங்க தான் இந்த நெருப்பை வச்சுட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா அதை நெருப்பு மாதிரி பறவை வச்சுட்டான். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அவன் அப்படி பறவை வச்சு ஏற்கனவே கிறிஸ்தவங்களை பார்த்தா அந்த காலத்துல பிடிக்கவே பிடிக்காது மக்களுக்கு. ஏன்னா அவங்க யூதர்ல இருந்து வந்தவங்க, யூதருங்க பார்த்தாவே பிடிக்காது. அது மாத்திரம் இல்லாம நம்ம கடவுளுங்களை அவங்க வணங்க மாட்டாங்க இல்லைங்களா. அது ஒரு காரணம், நமக்கு தேவர்களை அவங்க வணங்க மாட்டாங்க, சீசரை வணங்க மாட்டாங்க. பல பல ரூமர்ஸ் கிறிஸ்தவங்களை, அவ்வளோ பரவி இல்லை இல்லையா, கிறிஸ்தவங்களை பற்றி தெரியாது. அவங்க என்னென்னவோ செய்வாங்க, கம்யூனியன் ஒன்று வச்சுக்குவாங்க. அந்த கம்யூனியனில் வந்து மாம்சத்தை சாப்பிட்றோம் ரத்தத்தை குடிக்கிறோம்லாம் பேசிக்குவாங்க. பார்த்தோம்னா சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கெல்லாம் குழந்தைய வெட்டி சாப்பிடுவாங்களாம், இல்லைன்னா யாராவது புறமதஸ்தனை பிடிச்சிட்டு வந்து வெட்டி பலி கொடுத்து அந்த நேரத்தில் சாப்பிடுவாங்களா, அப்படிலாம் ரூமர் இருந்துச்சு கிறிஸ்தவங்களுக்கு மேலே. அது மாத்திரம் சமுதாயத்தில் ரொம்ப கெட்ட பேர் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா ஒரு பெண்ணு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணு வந்து அந்த தேவர்களெல்லாம் வணங்காது. ஒரு மகன் குடும்பத்தில் ஒரு மகன் கன்வெர்ட் ஆயிட்டான்னா அந்த வீட்டில் எதிர்க்கிற மாதிரி அந்த மகன் தெரிகிறான். ஆனால் எதிர்க்கிறது இல்லை, அவன் தேவன் வழியில் போகணும்னு பார்க்குறான். குடும்பத்தை பிரிக்கிறவர்கள் இவங்க, குடும்பத்தில் கலகம் பண்ணுறவங்க இவங்க. முதலே அவங்களுக்கு அந்த பேர் இருந்து அந்த பேரோடு என்ன வந்துச்சுன்னா இந்த மாபெரிய பலி கிறிஸ்தவங்க மேலே வந்துச்சு. வந்த உடனே என்ன ஆச்சு தெரியுங்களா, இது வரைக்கும் கேள்விப்பட முடியாத அந்த ஜனங்களுடைய வெறி கோபம் ஆத்திரம் எல்லாம் கிறிஸ்தவங்க மேலே பாஞ்சிச்சு. பாஞ்சி முதலாவது கவர்மெண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. கிறிஸ்தவங்கன்னு சொன்னாவே அவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை, அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. வேலையெல்லாம் போய் டார்ச்சர்னா டார்ச்சர், அவங்கள பழி வாங்குறோன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு பண்ண டார்ச்சரை படித்து பார்த்தோன்னா தாங்க முடியாது மனசு. ஐயோ ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்க, குடும்பத்தோடு அழிக்கிறது, குடும்பத்தோடு பெண்களை கொடுமைப்படுத்துறது, நிறைய பேர் ஜெயிலில் போட்டு ரெண்டு ரெண்டா வெட்டுறது, பெரிய கத்தி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டா வெட்டிட்டாங்க. பிராயில், பிராயில்னா என்ன தெரியுங்களா, இந்த கிரில்டு சிக்கன் பார்த்துருக்கீங்களா நீங்க எம்பையர் ஹோட்டல்லாம் பார்ப்போமே, அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு கொளுத்தி கொளுத்தி பிராயில் பண்ணிட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்களை அப்படி பண்ணிட்டாங்க. சில பேரை துண்டு துண்டா வெட்டி, சில பேரை தூக்கு போட்டு கல்லெறிஞ்சு சிலுவையில் அரைஞ்சு இவன் விதவிதமா அவங்கள, இப்பதானே இவனுக்கு சான்ஸ் நீரோக்கு, விதவிதமா கிறிஸ்தவங்களை கொடுமை செய்யணும்னு நிறைய பேர் மேல தார நிறைய ஊத்திட்டு, தார் இல்லைங்களா, தாரை ஊத்திட்டு நைட்டெல்லாம் அவங்க நமக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஊரே கொளுத்துனாங்க இல்லையா, அவங்க நைட்டெல்லாம் எரியணும், நம்ம வாத்திரம் தீர்ற அளவுக்கு எரியணும்னு நிறைய கிறிஸ்தவங்க மேல தாரை ஊத்திட்டு கம்பத்தில் அவங்கள நிக்க வச்சு கொளுத்தி விட்டான். எரிவாங்க நைட்டெல்லாம் தாரில், பயங்கரம். அவங்க மேல துணி, மிருக துணியெல்லாம் போத்திட்டு அவனுடைய நாய்களை விரட்டி அமைச்சு அவங்கள கடிக்க விட்டான். நிறைய கிறிஸ்தவங்களை சிங்கம் புலின்னு பார்த்து அதுக்கு இறையாத கொடுத்து பெரிய கொடுமை கிறிஸ்தவங்களுக்கு நடந்துச்சு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காலத்துல அந்த கிறிஸ்தவங்களுக்கு விரோதமான குடும்ப கவர்மெண்ட் அவங்களுக்கு விரோதம், மக்கள் அவங்களுக்கு விரோதம். கிறிஸ்தவன்னு சொன்னாவே காரி துப்புறதுல உயிரை எடுத்துருவானுங்க, உயிரை எடுத்துருவானுங்க. அது கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணும் அந்த நிலைமை, அங்கே கிறிஸ்தவங்களுடைய நிலைமை. அந்த அந்த துன்புடுத்துதல் இந்த ஊரெல்லாம் பரவிக்கிட்டு வருது. ரோம்ல இருந்து பொந்துவுக்கு வருது, கலாத்தியாவுக்கு வருது, பெத்தனியா, கெப்படேஷியா, அங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அந்த துன்புடுத்துதல். அந்த வர நேரத்தில் இந்த பேதுரு அவங்களுக்கு அந்த நிருபத்தை எழுதுறாரு. என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில, நம்ம இந்த கஷ்டத்துக்கே திணறமே. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எதிர்க்க இருக்குது, வேலை எனக்கு இல்லை, சாப்பாடு எனக்கு இல்லை, என் மனைவியை என்ன செய்வாங்களோ அடுத்த நிமிஷம் தெரியாது, என் பிள்ளைகளை என் கண் முன்னாடியே கொன்னுட்டானுங்க. அந்த மாதிரி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு நீங்கள் இன்னமே வேதத்தில் நல்லா படிச்சு ஆண்டவருக்குள்ள வளரணும், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும், இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் சாட்சியாக நிற்க வேண்டும். எப்படிங்க அவங்களை உற்சாகப்படுத்த முடியும், எப்படி உற்சாகப்படுத்த முடியும், தூண்டுறதுக்கு சாப்பாடு இல்லை, உயிர் எந்த நிமிஷத்தில், கிறிஸ்தவன்னு சொன்னாவே யாருக்கியா வேணும் இந்த இயேசு, யாருக்கியா வேணும் ரட்சிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். அந்த நிலைமையில இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாங்க எழுதுறார் பேதுரு. இத்தனை பேருக்கு எழுதுறதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு எல்லாம் வருது நெருப்பு மாதிரி துன்பம், நெருப்பு மாதிரி அந்த கஷ்டத்துல அந்த வேதனையில இருக்கிறாங்க. அவங்கள எப்படிங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நம்பி மனசு தளர்ந்து போவாம, விசுவாசம் தளர்ந்து போவாம, கசப்படைஞ்சிடாம, சளிப்படைஞ்சிடாம, ஐயோ போப்பா என்ன இந்த மாதிரி ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் என் பையன் கதை சொல்லிட்டு இருக்கும் போது சோல்ஜர்ஸ் வராங்க, ஜான் உங்ககிட்ட வந்துட்டு நீ கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சூழ்நிலை நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு நான் கிறிஸ்டியனும் இல்ல, நான் இந்துவும் இல்ல, நான் முஸ்லீமும் இல்ல, நான் ஒண்ணுமே இல்லை, என்ன விட்டுருக்கன்னு நான் ஓடிடுவேன் அப்படின்றான். அந்த அப்படி யோசிக்க வருது பாருங்களா, என்ன பண்ணுவாங்க, நிக்கணும் நீ கிறிஸ்தவன்ல, நிக்கணும் நீ இயேசுக்காக, எப்படிங்க உற்சாகப்படுத்துறது அந்த விசுவாசிகளை. இந்த நிருபம் முழுவதும் அதாங்க செய்யறார், இது செஞ்சிச்சு, வல்லமையான நிருபம் தான், இது நிற்க வச்சுச்சு அவங்களை. இன்னமும் கிறிஸ்தவம் உயிரோடு இருக்குன்னா அந்த நிருபம் ஒரு காரணங்க நிக்க வச்சுச்சு. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி, ஆரம்பத்தில் அவர் எப்படி ஆரம்பிக்கணும் யோசிச்சு பாருங்களேன். பயங்கர நம்பிக்கை, உபத்திரம், கஷ்டம், டார்ச்சர் நிறைந்த ஒரு சூழ்நிலையில ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு பெரிய சமாதானம் கொடுக்குற வார்த்தைகளா இருக்கக்கூடாது. அப்படிதான் அந்த பேதுரு ஆரம்பிக்கிறார், அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி உபத்திரம் நிறைஞ்ச சூழ்நிலையில சமாதானம் என்ன கொண்டு வரும், ரெண்டு வார்த்தைகளை அவங்களுக்கு அவங்களை அடையாளம் காட்டுறார். ரெண்டு வார்த்தைகள், நீங்க யார் அப்படின்றத அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். தமிழ்ல அவ்வளவு இதா வரல, இங்கிலீஷ்ல பார்த்து தமிழ்ல நடுவுல இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தி எலெக்ட் அண்ட் ஏலியன்ஸ் அப்படின்னு வருது. தெரிந்து கொள்ளப்பட்ட நடுவுல பாருங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, கண்டுபிடிக்கிறீங்களா? கடைசி மூணாவது லைன்ல இருக்கு, நாலாவது லைன்ல அதான் ஆரம்பிக்கிறது. அவங்கள கிறிஸ்தவர்களை என்ன அடையாளம் கட்டுறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரதேசிகள். இந்த ரெண்டு வார்த்தைகளை அவங்க ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன உபத்திரம் நிறைஞ்சிருந்தாலும் பெரிய சமாதானம் அவங்களுக்கு ஏற்படும். இந்த ரெண்டு வார்த்தைகள், அந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நீங்க எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ தெரியுங்களா, அந்த ரெண்டு வார்த்தைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய சமாதானம், பெரிய தெய்வீக சமாதானம் உங்க சூழ்நிலைக்கும் இது கொடுக்க முடியுங்க. அதை நம்ம பார்ப்போமே. ரெண்டு வார்த்தைகள், ஒரு அது எப்படி வருதுன்னா, என்ன கிறிஸ்தவன் சொல்லிட்டு குடும்பம் ஒழிய போது, வாழ்க்கை போவது, உயிரே இருக்காது, இதுக்கு மேல எனக்கு என்ன யார் ரட்சிப்பு, இதுக்கு மேல எனக்கு என்ன இது வேணும்னு பல சினிமா எல்லாம் பாக்குற மாதிரி அங்க இங்க ஷூட் பண்ணிக்கிட்டு பாம்பெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து நம்மள புடிச்சுக்கிட்டு எடுத்து எங்கேயோ ஒரு அலமான இடத்து கூட்டு போய் எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நம்மள காப்பாத்துறாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒரு பெரிய ஒரு கடலுக்குள்ளேயோ எங்கேயோ கூட்டு போய் அந்த மாதிரி பேதுரு என்ன பண்றாரு தெரியுமா, இந்த மாதிரி போராட்டத்துல இருக்கிற மக்களை புடிச்சு ஆழத்து கூட்டு போய் நீங்கள் யாருன்றது அவங்களுக்கு உணர்த்துறார். You are the elect of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நீங்க அப்படின்றத காட்டுறாரு பாருங்களேன். அதனாலதான் எலக்ட்னு ஆரம்பிக்கிறார். You are the elect. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எலெக்ஷன், தெரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றது வேதத்தில் இருக்கிற ஒரு பெரிய சத்தியம். ஒரு போதகர் சொல்லி இருக்கிறாரு, பைபிள்லயே மக்கள் ரொம்ப வெறுக்கிற சத்தியம் வந்து இதுதான், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்படின்ற ஒரு சத்தியத்தை ரொம்ப வெறுக்கிறாங்க அநேக பேர். ஆனா அதை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மிக 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 ஆறுதல் அளிக்கக்கூடிய சத்தியம் அந்த சத்தியம் தாங்க. அது வந்து தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ரகசியம். அது மற்றவங்களுக்கு அது பெரிய வினோதமா இருக்கலாம், தேவனுடைய குடும்பத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரகசியம் அந்த எலெக்ஷன்ன்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம். உங்களை பார்த்து யுவர் எலெக்ட் அப்படின்றார் ஆரம்பத்திலே. என்ன சொல்றாரு, நீங்க யார், இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறீங்களே, நீங்கள் எலெக்ட்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எலெக்ட். எலெக்ட்னா என்ன, தமிழ்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வருது. தெரிந்து ஏன் அவங்களை எலெக்ட்னு கூப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நான் விளக்குறேன் பாருங்களேன். ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். நம்ம எலெக்ஷன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா, எலெக்ஷன். அது வித்தியாசமா உங்களுக்கு விளக்கணும்னு பாக்குறேன். எலெக்ஷனை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க நம்ம இல்ல, அநேக பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லைங்களா. தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் வந்தா அதெல்லாம் இல்லாம இருக்கவே முடியாது, ஓட்டு போட்டிருக்கோம். நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்கும்போது என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப பயங்கரமா பண்ணுவாங்க, பயங்கர ஆர்ப்பாட்டம் நடக்கும் இல்லைங்களா. படிய பண்டிகை மாதிரி பண்ணுவாங்க, அந்தந்த வார்டு அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற அந்த கவுன்சிலரு, எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அந்த மாவட்ட செயலாளர், கட்சி தலைவர், முதலமைச்சர், பிரதம மந்திரி எல்லாரையும் நாமினேட் எல்லாம் பண்ணி தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். தேர்தல் பிரச்சாரம் பெரிய, அப்பதான் உள்ள இல்லாத பொய்களையும் அதைகளையும் எல்லாத்தையும் அடிச்சு விடுவாங்க மக்களுக்கு. உங்களுக்கு இப்போ பண்ணதை பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம உங்களுக்கு டிவியை கொடுக்குறோம், உங்களுக்கு 1 ரூபாய் அரிசியை கொடுக்குறோம், இல்லைன்னா லேப்டாப்பை உங்களுக்கு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோன்னு பெரிய பிரச்சாரம் நடக்கும். அவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ் அதெல்லாம் அறிவிப்பாங்க. அறிவித்த பிறகு எலெக்ஷன் நாள் அப்படின்னு ஒன்று வருது இல்லைங்களா. அப்போ எலெக்ஷன் கமிஷன், அதான் அந்த பெரிய ரெகுலேட்டரி பாடி, அது அதுதான் எலெக்ஷனை நடத்தும். நேர்மையாக நடத்தணும்னு அவங்களுடைய செக்யூரிட்டி எல்லாம் வச்சு எலெக்ஷன் நடத்துவாங்க. எலெக்ஷன் நடத்தும் போது ஓட்டிங் நாள் வருது, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவுண்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டிலாம் சில இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வீடியோவில் தான் பார்த்துருக்குறேன். இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது நடக்கிற ஆர்ப்பாட்டம் ஐயோ சொல்ல முடியாது. அவர் தேர்தலில் கவுண்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இப்பொழுது நாங்கள் கேஆர் மாரிமுத்து அதிக ஓட்டுகளை பெற்று அவர் இந்த கட்சி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பா 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 பட்டாசு வெடிக்குவாங்க. அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் வந்து ஒரே கூவி, பெரிய மாலை, அவரால் தாங்க கூட முடியாது, போட்டு கீழே விழுந்துருவார். பெரிய மாலை அவருக்கு போட்டு மாரி முத்தண்ண வணக்கம் வணக்கம்னு எல்லாரும் கை ஷேக் பண்ணி அவர் கை வலி வந்துடும். ஷேக் பண்ணி பெரிய பட்டாசு வெடிப்பாங்க, பண்டிகை மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும். அவருடைய வீடெல்லாம் அவருடைய லைனே சக்கச்சோதியா இருக்கும். அவர் வீடு லைன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பெரிய அந்த வீட்டில் எல்லாம் கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் பெரிய பிரியாணி பார்ட்டி, பெரிய காசு, பயங்கரமா இருக்கும். அவருடைய பேர் டிவியில வந்துகிட்டே இருக்கும். அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் ஜெயிச்சிட்டார். இன்னும் அவருக்கு ஸ்லோகன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அஞ்சா நெஞ்சம் தமிழ் சிங்கம், புரட்சி புயல் வந்துட்டா, எங்க ரத்தத்தின் ரத்தம் அப்படின்லாம் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. ரத்தத்தின் வாழ்க, அண்ணன் வாழ்க, தலைவன் வாழ்க அப்படின்னு அவருக்கு ஹேண்ட்ஷேக்கா அதுவா இதுவா பெரிய செலிப்ரேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க எலெக்ட் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த மனுஷனுடைய உணர்ச்சியை நீங்க யோசிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சாதாரணப்பட்ட மனுஷனா இருப்போம்னு வச்சுக்கோ, மாரிமுத்து எடுத்துக்குவோம். அவர் தான் இப்போ செலக்ட் ஆயிட்டார், அவர் தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். அவர் இப்போ செலக்ட் ஆயிட்டார், அவருடைய உணர்ச்சிகளை யோசிச்சுக்கோ. சாதாரண மனுஷன், ஒரு விவசாயியா எடுத்துக்குவோமே, அப்படியே மெய்மறந்து நம்ப முடியுமா உலகத்துல இருக்கிற நான் தடையே மெய்மறந்து நிக்குவார். அந்த மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம் நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்கும். பேதுரு நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, எப்பா இதெல்லாம் கடந்த ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு பெரிய பேர் விழா, 5 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி இல்ல, ஒரு நித்திய எலெக்ஷன் ஒன்று நடந்திருக்கு. இது பணத்துக்காக, புடவைக்காக, அரிசிக்காக ஓட்டு போடுற மக்கள் இல்ல, மாறா சகல வல்லமை உள்ள தன்னியல்புள்ள மாறா தேவன் ஒரு எலெக்ஷன் நடத்தி இருக்கிறார். அந்த 3A எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷனை நடத்தி இருக்கு. அந்த எலெக்ஷன் 5 வருஷம் மாறுற மாதிரி இல்ல, நிரந்தரமா அந்த நித்திய தேவன் அவர் எலெக்ஷனை நடத்தி இருக்கிறாரு. அந்த நித்திய சர்வ வல்லமை உள்ள தேவன் எலெக்ஷனை நடத்தி உன்னை செலக்ட் பண்ணி இருக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றார் பேதுரு. யூ ஆர் எலெக்ட், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க சாதாரணப்பட்ட மக்கள், சாதாரணப்பட்ட அல்ப அழிஞ்சு போற மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்படல, அந்த நித்திய தேவன் உங்களுக்கு ஓட்டு போட்டு எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி ஜாதிகள், எத்தனை கோடி மக்கள் அழிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, அவங்களை எல்லாம் கடந்து உங்களை அவர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். யூ ஆர் எலெக்டட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் எலெக்டட் அப்படின்ற மாதிரி பேதுரு அவங்களை ஆரம்பிக்கிறாருங்க. அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்றாரு, நீங்க எலெக்ட் தெரியுமா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தெரியுமா, இதெல்லாம் 5 வருஷத்துல மாறிடும். ஆனா தேவன் செலக்ட் பண்ணதோ அந்த, அதுக்கு பேரே இட்டர்னல் எலெக்ஷன், இட்டர்னல் எலெக்ஷன், நித்திய எலெக்ஷன். காலத்தினாலேயோ எந்த சூழ்நிலைனாலேயோ மாற முடியாத அளவுக்கு யாருனால செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க தெரியுமா. நம்ம காலையில பாக்குறோம் அவர் என்ன மாதிரி தேவன். ஜாதிகள் எல்லாம் அவருக்கு முன்பதாக சூன்யத்துல சூன்யம், எவ்வளோ பெரிய தன்னியல்புள்ள நித்தியமான சகல வல்லமை உள்ள தேவன் எத்தனை பேரை கடந்து எல்லாரையும் செலக்ட் பண்ணல, எத்தனை பேரை விட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை நாமினேட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணியிருக்குங்க. 3A யூ ஆர் த எலெக்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் எலெக்ட். இது உங்களுக்கு பெருசா இல்லையா, இது உங்களுக்கு பெருசா இல்லையா, இது மாறப்போறதே இல்லையா, இது மாறப்போறதே இல்லையா, என்ன நடந்தாலும் இது மாறாதே, உங்களுக்கு பெருசா இல்லையா. பேதுரு அதான் சொல்ற, என்ன ஒரு ஸ்லாக்கியம், என்ன ஒரு கனம், மாம்ச மனிதனுக்கு கிடைச்ச பாக்கியம் பெருசுங்க இது. பெருசு கடந்து தற்காலிகமான காரியத்தையே சிந்தித்து சிந்தித்து சோர்ந்து போந்து போற மனுஷனே, உன்னுடைய எலெக்ஷனை பத்தி சிந்தி. யூ ஆர் எலெக்டட், கங்கராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் எலெக்டட். இந்த உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சந்தேகங்களுக்கு மத்தியில பேதுரு வந்து அந்த மக்கள் இந்த சத்தியத்தை கிரகித்து கொள்ளணும்னு அப்படி எழுதுறார். ஐ எம் ரைட்டிங் டு த எலெக்ட் அப்படின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உபாகமோ 7:6 வசனம் படிங்களா.
நீ உன் தகப்பனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை விட தேவன் உன்னை தனக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். அத முதல்ல புரியுதா உனக்கு? அத முதல்ல கிரகிச்சிருக்கியா? எப்பயாவது எத்தனை பேரை விட்டுட்டார் தெரியுமா? உன்னை செலக்ட் பண்ணிருக்கிறார் முதல்ல. அதை நீ யார் என்பதை அறி, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். யூ ஆர் எ எலெக்டட் மேன் பை த இட்டர்னல் காட், நித்திய தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. அதை முதல்ல கிரகிச்சுக்க, அதை முதல்ல புரிஞ்சுக்க. அதான் பேதுரு சொல்றது. இந்த எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு? இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு டேட் இருக்கு இல்லைங்களா? இந்த எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு? பெரிய அதிசயம் பாருங்களேன். எபேசியர் 1:3
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
எப்ப தெரிந்து கொண்டார்னு போட்டிருக்கு. இந்த எலெக்ஷன் எப்ப நடந்துச்சு? உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே. அது எப்போங்க உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே? அதுக்கு ஒரு டேட்டை குறிக்க முடியுமா? 2 தெசலோனிக்கர் 2:13 படிங்களா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக எப்போ இந்த எலெக்ஷன் நடந்துச்சு?
கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு
ஆதி முதல் தேவன். உலக தோட்டத்துக்கு முன்பதாக ஆதி முதல் தேவன். என்ன இது? என் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு உங்களால சிந்திக்க முடிஞ்சா, உங்களால கிரகிக்க முடிஞ்சா, கிரகிச்சுக்கல, இதை யோசிச்சு பார்க்க சொல்றாரு. ஆதி முதல், ஆதி முதல்னா உங்க மைண்ட்ல பின்னாடி போங்க. எவ்வளவு காலம் உங்களால பின்னாடி போக முடியுமோ போங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாக, நீங்க மாத்திரம் இல்லை, இங்க இருக்கிறவங்க யாரும் பிறக்கிறதுக்கு முன்பதாக போங்க. அதெல்லாம் கடந்து கிறிஸ்துக்கு வந்ததுக்கு போங்க. அதெல்லாம் கடந்து ஆபிரகாம் காலம், அதெல்லாம் கடந்து ஆதாம் காலம், அதுக்கு முன்பதாக உலகம் உண்டானது, அதெல்லாம் கடந்து போங்க. போய் 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 இன்னும் போய் பாருங்க. போனா என்ன வரும்? பரலோகம் உண்டானதுன்னு சொல்லலாம், சாத்தான் வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். அதெல்லாத்தையும் கடந்து இன்னும் பின்னாடி போங்க. போய் 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 இது வரைக்கும் ஒண்ணுமே உண்டாகலாத ஒரு காலம். நித்திய தேவன், தன்னியல்புள்ள தேவன், அவர் மாத்திரம் தனிமையா இருந்த ஒரு காலம். இன்னும் போய் 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 நித்தியங்களுக்குள்ள நுழைஞ்சு இன்னும் போய்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே இது வரைக்கும் சிருஷ்டிக்கப்படல. அண்ட சராசரமே தேவனுடைய பிரம்மாண்டமான மனசுல இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் எதுக்குமே உயிர் வரல, இன்னும் எதுவுமே பிறக்காத ஒரு காலம். இட்டர்னலா போங்க, போங்க, ஆரம்பத்துல போங்க, 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 போய்கிட்டே போய் மூளையே செதற அளவுக்கு போயிட்டே இருங்க. உங்க டயர்ட் ஆகுற வரைக்கும் போயிட்டு இருங்க. இவரும் யெகோவாவுடைய ரதம் மாத்திரம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலம் ஆரம்பத்துல, இன்னும் எவ்வளவு ஆரம்பம் போக முடியும்? போக முடியுமா? அதுக்கு மேல நம்மளால சிந்திக்கவே முடியாது. இன்னும் எவ்வளோ போய் பாருங்க. எல்லாமே அமைதி, ஒரு அசைவும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை, ஒரு ஜீவன், ஒரு மூச்சு, ஒரு காத்து இல்லை. அமைதல் பிரம்மாண்டமான அமைதி இல்லை, யெகோவா மாத்திரமே இருக்கிறார். அந்த டைம்ல உன்னை அவர் நினைச்சார் தெரியுமா? அதாங்க அந்த டைம்ல உன்னை எலக்ட் பண்ணார். அந்த சத்தியம் அதாங்க சொல்லுது. அதாங்க அதுல இருக்கிற த்ரில்லிங்னஸ் என்ன தெரியுமா? அந்த டைம்ல எத்தனை வருஷம் கடவுள் உயிரோடு இருந்தார், அத்தனை வருஷம் அவர் மனசுல நீ இருந்திருக்கிற, அதாங்க எலெக்ஷன். எத்தனை வருஷம் அவர் இருந்தாரோ, ஆதியில எப்போ அவர் இருந்தாரோ அப்பவே உன்னை மனசுல வச்சிருந்தார். என்ன ஒரு த்ரில்லிங் சத்தியம், யோசிச்சு பாருங்களேன். அவர் எத்தனை காலம் இருந்தாரோ அத்தனை காலம் அவருடைய மனசுல நீ இருந்த, நீ இருந்த. நான் ஒரு புழு, எந்த மதிப்பும் இல்லாத 30, 60, 70 வருஷம் செத்து போற ஒரு புழு நான், எனக்கா இவ்வளவு பெரிய மதிப்பு? எஸ், கங்கராச்சுலேஷன்ஸ், எலக்டட், யூஆர் எலக்ட். அப்படிதாங்க சொல்ற பெரிய சத்தியங்க, பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாக்கியம். நினைச்சு பார்க்க வந்த ஒரு முதலமைச்சராவோ பிரதமராவோ பெரிய மாலை போட்டு ஊரெல்லாம் கொண்டாடி பண்டிகை செய்யறத விட பல கோடி மடங்கு பெரிய ஸ்லாக்கியம். மா நம்மளே மனத்து மேல நிக்கிற மாதிரி. இன்னொன்னு சொல்லட்டா, உலகம் உண்டானது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகுங்க. உலகம் உண்டானது தேவனுடைய மகிமைக்காகத்தான் சொல்லலாம். ஆனா எதன் மூலமா தேவன் மகிமைப்பட போறார் தெரியுமா? தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களால மகிமைப்படுவதற்காகத்தாங்க உலகத்தை உண்டாக்குனார். ஒருவேளை நான் தெரிந்து கொள்ளப்படாத மக்களா இருந்தனா, நான் பிறவாம இருந்தாவே நல்லமா இருக்கும். அவங்களுக்காக அது உண்டாகல, அவங்க பிறக்காம இருந்தாவே நல்லா இருக்கும். உலகம் சிருஷ்டிப்பு உண்டானதே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகத்தான். அது மாத்திரம் இல்ல, ரட்சிப்பு ஏற்பட்டதே எனக்காகத்தாங்க. ரட்சிப்பு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக? அவரே சொல்றாரு ஒரு வசனம், யோவான் 17:9, தன்னுடைய பிரதான ஆசாரியர் ஜெபம், தான் செஞ்ச பணி, தன்னுடைய பரிகார பலியின் பலன்கள்லாம் யாருக்கு போய் சேரணும்னு ஜெபம் பண்றாரு பாருங்களேன்.
நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே.
நான் யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே? நான் யாருக்காக வந்திருக்கிறேன் பிதாவே? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. அந்த தேவன் அந்த நித்திய எலெக்ஷன்ல என்ன பண்ணாரு? நாமினேட் பண்ணி, செலக்ட் பண்ணி, த்ரியேகமே செலக்ட் பண்ணி அவங்களுடைய பேருங்களை ஜீவ புஸ்தகத்துல போட்டார். போட்டுட்டு இவர்களுக்காகத்தான் உலகம், இவர்களுக்காகத்தான் மீட்பு, இவர்களுக்காகத்தான் என் குமாரன் போய் செய்யறது. தாங்க பெரிய பாக்கியம் எலெக்ஷன்ன்றது. இன்னும் சுவிசேஷமே அவங்களுக்காகத்தான் வருதுன்னு பவுல் சொல்றாரு பாருங்களேன், 2 தீமோத்தேயு 2:10. இன்னொருத்தர் தீத்து 1:1 படிக்கலாம், 2 தீமோத்தேயு 2:10.
ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன்.
பவுல் சகிச்சது பயங்கரம், ரொம்ப ஊழியம் செஞ்சிருக்கிறார் அந்த மனுஷன். எல்லாத்தையும் சகிக்கிறது எதுக்கு தெரியுமா? என் காஸ்பல் எதுக்கு தெரியுமா? ஒரு ஊரா அடி வாங்கினாலும் கொண்டு போறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகத்தாங்க, அவங்களுக்கு தான், அவங்களுக்கு ரட்சிப்பை அடையணும் என்பதற்காகத்தான். அதுக்காகத்தான் காஸ்பல் எப்போது தெரியுமா? நம்மளுக்காகத்தான் வந்திருக்குது காஸ்பல். தீத்து 1:1 படிங்க, ரொம்ப தெளிவா சொல்றாருங்க யாருக்காக இந்த ரட்சிப்பு.
தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது.
தெரிந்து கொள்ளப்பட்ட படிங்க, 1:1.
தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது.
தொடர்ந்து படிங்க.
பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டவதாக.
படிங்க எந்த வசனம் படிங்க.
பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி.
உண்டாகும்படி இதெல்லாம் அதுக்கு தான் நடக்குது, இதெல்லாம் அந்த எலெக்டடுக்கு தான் நடக்குது. அதான் சொல்றாரு, ஏன் ஆண்டவர் வந்து கடைசி காலத்துல உபத்திரம் பயங்கரமா இருக்கும்ன்றாரு. மத்தேயு 24:22 படிங்க. அந்த டைம்ல உலகத்தின் பாதை, உலகத்தின் வேதனையை குறைவு படுத்துறதே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக வருது பாருங்களா. 22
அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை.
ஒருத்தனுக்கும் தாங்க முடியாது, அவ்வளவு வேதனை இருக்க போகுது. ஆனா
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் உலகத்துக்கு வேதனை குறைவாகுது அப்படின்றாரு. பாருங்களா அவங்களுடைய பாக்கியம் பாருங்களேன். இன்னொன்னு 31 படிங்க. இயேசு யாருக்காக அவங்க வராரு திருப்பி இரண்டாவது வருகையில யார கூப்பிட்டு போறாரு?
வலுவாய் துணைக்கும் இக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள்.
கூட்டி சேர்ப்பார்கள் யார? தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்ன ஒரு சாக்கியத்தை பார்த்துட்டு வரும். இன்னொரு ரெவலேஷன் 13:8 படிங்களா. எல்லா உலகமே வஞ்சித்து அழிய போது, ஆனா
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
அதை வணங்குவார்கள். எல்லாமே வஞ்சித்து உலகத்துல அழிய போது யாரு? ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர் இல்லையோ. கடைசியில எல்லாம் முடிஞ்சு பார்த்தோம்னா எல்லாரும் யார் தெரியுமா பரலோகத்துக்கு போறது? ரெவலேஷன் 20:15 படிங்களா. என்னதான் பேசலாம் அது தெரிந்து கொள்ளப்பட்ட அது இதுன்னு, கடைசியில ஸ்டோரி எப்படி முடியுது?
ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்னிக்கடலில் தள்ளப்படுவான்.
என்ன நெகட்டிவா அங்க சொல்லப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இருக்கிற ஒருத்தரும் அக்னி கடலுக்கு போக மாட்டாங்க. கடைசியில முடிவாகிறது என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லையோ, யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்படலையோ, அவர்கள் எல்லாரும் அக்னி கடல் தான் போக போறாங்க. இதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய மகிமையை நம்ம பார்க்கணுங்க. கடைசியில முடிய போறது பாருங்களேன். எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்காக, ஸ்லாக்கியத்துக்காக தேவன் உங்களை எத்தனை எல்லாம் ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் முதல்ல அவங்கள காட்டும் போதே யுவர் எலக்ட் தெரிந்த அந்த எலக்ட் தாங்க நீங்க, அதுதான் நீங்க. கங்கராச்சுலேஷன்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மாலையை போடுற மாதிரி, மாலையை போட்டு ஸ்வீட்டை கொடுத்து உங்க பேர்லாம் போஸ்டர் அடிக்கிற பெரிய கட் அவுட், ஒரு 100க்கு 100 கட் அவுட் அடிச்சு உங்க இதை நிக்க வைக்கிற மாதிரி யுவர் எலக்ட். அதெல்லாம் ஒளிஞ்சு போகுது. நித்திய தேவன் என்ன எலக்ட் பண்ணிட்டார்னா என்னங்க இருக்குது? அதுக்கப்புறம் சாதாரணப்பட்ட ஆள் இல்லைங்க, சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பொருளாதார பிரச்சனை, பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் துன்பப்படுறேன. கங்கராச்சுலேஷன்ஸ், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட. எனக்கு உடம்பு சரியில்லை, முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, ஐயோ இவ்வளோ கஷ்டம். கங்கராச்சுலேஷன்ஸ், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட. இதை நினைச்சுப்பார், இதை நினைச்சுப்பார். வேற எதுவுமே நினைக்க போறதில்ல. யுவர் த எலக்ட், யுவர் த எலக்ட். உலகம் உங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உலகம் உங்களுக்கு விரோதமா வரலாம், உங்க சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், யுவர் எலக்ட். கிடைக்குமா இந்த பாக்கியம்? கோடானி கோடி கிடைச்சா கொடுத்தாலும் கிடைக்குமா? அவர் எப்படி செலக்ட் பண்ணாரு? நான் என் முகம் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தா செலக்ட் பண்ணார். இல்லை நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப புண்ணியம் செய்வேனா பார்த்து செலக்ட் பண்ணார். சாவரின் கிரேஸ், இறையாண்மையின் கிருபை என் மேல வந்து விழுந்துச்சு. லாட்ரி ஏங்க என் மேல விழுந்துச்சு? எங்கள் அப்பா மேல, எங்கள் தாத்தா மேல, விக்ரம்லாம் வணங்கிட்டு மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டு விக்ரத்துக்கு முன்னாடி உருண்டுகிட்டு இருந்தவங்க ஏன் அவங்க மேலாம் விழுல? லாட்ரி வந்து என் மேல விழுந்துக்குது பாருங்களேன். யுவர் எலெக்ட், கங்கராச்சுலேஷன்ஸ். உங்க முக்கிதாக்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம், எத்தனை கோடி மக்கள் உன்னுடைய சந்ததியிலேயே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. யுவர் எலக்ட், அதாங்க சொல்ற. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பெரிய அதிசயம். சிருஷ்டிப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இல்ல, மீட்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இல்ல, பராமரிப்பு ஓடுறதே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அதுதான் ஒரு வசனம் படிப்போம். ரோமர் 8:31
அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர்.
28 படிங்களா, என்ன என்கரேஜ்மெண்ட் பாருங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இந்த பெரிய ஆச்சரியம் அதிசயம் என்ன தெரியுமா, தேவன் வந்து நம்ம வெறும் ரட்சிக்கப்படணும்னு மாத்திரம் தெரிந்து கொள்ளலங்க, நம்மள பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தணும்னு கூட தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. நம்ம பிறப்பு என்ன, நம்ம ஆயுசு என்ன, நம்முடைய ஒரு ஒரு நாட்களும் எப்படி போகணும், நமக்கு ஒரு ஒரு அனுபவம் நம்ம எப்படி ஏற்படணும், இந்த அனுபவங்கள்லாம் நம்மளை எப்படி ஒன்றும் குறையில்லாதபடிக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தணும்ன்றதுக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்காரு. அதனாலதான் பராமரிப்பு, தேவனுக்கு நன்றி செய்கிறவர்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக ஏதுவாக நடக்கிறது. இஃப் ஐ எம் எலெக்ட், நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தேன்னா எனக்கு வாழ்க்கையில ஏற்படுகிறது எல்லாமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டதுங்க. அதை நம்ம உணர்வோமா, இதெல்லாம் என்னுடைய நன்மைக்காக, மிகுந்த நித்திய நன்மைக்காக, என்னுடைய பரிசுத்தமாக்குதலுக்காகவும் என்னுடைய மகிமைப்படுத்துதலுக்காகவும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆறுதலை கொடுக்கணும், என்ன வாழ்க்கையை வித்தியாசமா பார்க்க வைக்கணும், நம்மளை யோசிச்சு பாருங்களேன். பெரிய ஆசிர்வாதம் அது, பெரிய ஆசிர்வாதம். ஏன் பவுலே சொல்றாரு, பேதுரு சொல்றதே பாருங்களேன், இதெல்லாம் அறிந்த ஆறாவது வசனம் என்ன சொல்றாரு, ஒன்னு பேதுரு ஒன்னு இல்லையா, இதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள். எதுல அது நமக்கு இருக்க அந்த சந்தோஷம், உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல்ல மிகுந்த சந்தோஷம் நம்ம படணுங்க, மிகுந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். பா என்ன யோசிச்சு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியப்படணும், யோசிச்சு யோசிச்சு எதுக்குமே ஒப்பு இல்லையே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டுட்டேனே, மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனால் அவசியமானதால் பாருங்களேன், எவ்வளவு வருத்தப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், உபத்திரவங்கள். ஆகவே என்னுடைய அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான வேதனைகள் இருக்கும் போது நீங்கள் மிகுந்த சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. யுவர் எலர்ட், நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கையை வித்தியாசமா பார்ப்பனி, உன்னுடைய உபத்திரவங்களை வித்தியாசமா பார்ப்பனி. இதெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. 5:10 படிங்களா, பேதுருளிய அவர் என்ன சொல்றாரு, நம்ம படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு,
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக.
பாருங்களேன், இதுக்குதான் எல்லாம் போயிட்டு இருக்குது. பிகாஸ் யூ ஆர் எலெக்ட், அதை நீ பார்க்கலன்னா உன்னுடைய உபத்திரவங்கள்லாம் உன்னால தாங்க விட முடியாது, உன்னுடைய உபத்திரவங்கள்லாம் சரியா பார்க்க கூட மாட்டேன். இதுலயே குழம்பி நான் எப்படியெல்லாம் பயில் படிக்க முடியும், நான் எப்படியெல்லாம் சுவிசேஷம் செய்ய முடியும், இதே தான் போயிடும் உனக்கு. யுவர் எலெக்ட், அதை நீ தெரிஞ்சு இதுல மிகுந்த சந்தோஷப்படுங்க. சில காலம் பாடு அனுபவிக்கிறது அவசியமா இருக்கிறது, இது பெரிய ஆச்சரியம் இல்லை. நம்ம ரெண்டாவது வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது, ஒரே வார்த்தையில நமக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால நம்ம முடிப்போம். எவ்வளவு பெரிய பிளஸட் வார்த்தை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என் அருமையானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை விட உலக சூழ்நிலையா உங்களுக்கு பெருசு, உலக சூழ்நிலையா பெருசு. நித்திய தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அதுல மெய்மொழுகி மெய்மறந்து இருக்கிற மக்களா நீங்க இருக்கணும் இல்லையா, இல்லையா. எவ்வளோ நம்மளுடைய விசுவாசம் குறைவா இருக்கும்னா யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இப்ப தற்காலிகமா மாறப்போற காரியங்கள் தான் என் மனசாட்சி, என் சமாதானத்தை எடுத்துரும், என்னை குழப்ப வச்சிடும், என்னை இது பண்ணிடும்னா நம்ம விசுவாசத்தை பத்தி நம்ம வெக்கம் தாங்கப்படணும். என்ன ஒரு அழைப்பு, என்ன ஒரு மகிமை, என்ன ஒரு மகிமை. ஏன் என் சூழ்நிலை இப்படி இருக்கு, நீங்கள் வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட பரலோகத்துல தான் உங்க அட்ரஸ். ரெண்டு அட்ரஸ் சொல்றாரு உங்களுக்கு, ஒரு அட்ரஸ் என்ன, யூ ஆர் தி எலெக்ட் ஆஃப் காட். ரெண்டாவது அட்ரஸ் உலகத்துல உங்களுக்கு அட்ரஸ் என்ன தெரியுமா, நீங்க பரதேசிகள். அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம், பரதேசிகள்னா என்ன, ஏன் உங்க நீங்க இப்படி இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இப்படி கஷ்டங்கள் வருது, உலகத்துல நீங்க பரதேசிங்க. பரதேசிகள்னா என்ன அர்த்தம், அதை பார்த்தோம்னா இன்னொரு சர்மன் ஆகும், நான் ரெண்டும் ஒன்னா சேர்க்கணும்னு பார்த்தேன்னா முடியல. இதோ நம்ம முடிப்போம், இது பெரிய பாக்கியம், பெரிய அதிசயம். அப்போஸ்தலர் பேதுரு ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு பெரிய சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஐயா நான் ரொம்ப ஏழை ஐயா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்டா. ஐயா நான் ரொம்ப வியாதிப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது ஒரு போதும் மாறப்போறதில்ல, வேற எல்லாமே மாறப்போகுது, வேற எல்லாமே மாறப்போ. உலக சூழ்நிலையே திடீர்னு கொஞ்ச நாட்டில் மாறிடு, ஒன்று மாறாதது ஒன்று இருக்கு தெரியுமா, யுவர் எலெக்ட். இதை எலக்ட் கிடைக்காத பாக்கியம், அது மாறவும் மாறு போறது இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறதே அந்த நோக்கத்துக்காகத்தாங்க நடக்குது. அதை நம்ம விட்டுட்டோம்னா போச்சு, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிடிப்பை பேதுரு அவங்களுக்கு கொடுக்கிறார், அந்த பிடிப்பை அவருக்கு கொடுக்கிறார். கடைசியில் ஒரே ஒரு எச்சரிக்கையை சொல்லி நான் முடிக்கிறேன். இது ஒரு பெரிய ஆறுதல் விசுவாசிகளுக்கு. இதை நம்ம இதை புரிஞ்சுக்கிறது, இதை உணர்ந்துக்கிறது, இதை கிரகிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது தெரியலனா நம்ம சரியா வாழ முடியாது. இது பெரிய உற்சாகம் கொடுத்தாலும் இன்னொரு ஒரு பெரிய எச்சரிக்கை என்ன, கிறிஸ்துக்குள்ள இல்லாதவர்கள் இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன்னு நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை என்ன, நீங்க தெரிந்து கொள்ளப்படாத மக்களா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் இன்பத்தை, எவ்வளவுதான் ஆனந்தத்தை, இன்பத்தை அனுபவிச்சு, எவ்வளவுதான் வசதி, படிப்பு, பேரு, புகழ் எல்லாமே இருந்தாலும் எல்லாமே அழிய போகுது தெரியுமா? எல்லாமே இதெல்லாம் இல்லாம இருந்தாவே நல்லா இருக்குமேனு ஒரு நாள் நரகத்துல, ஐயோ நான் பிறக்காம இருந்தாலே, நான் படிக்காம இருந்தாலே, நான் வாழாம இருந்தாலே, எனக்கு அப்பா அம்மா எந்த கிடைக்காம இருந்தாலே நலமா இருக்குமேனு நினைக்கிற ஒரு காலம் வரும். ஏன்னா அதை விட அகோரம் வேற இல்லைங்க. தெரிந்து கொள்ளப்படாத மக்களா இருந்தோன்னா அவங்களுக்கு பேர் பைபிள்ல இன்னொன்னு இருக்கு, தி வெசல்ஸ் ஆஃப் ராத், கோபாக்கினின் பாத்திரங்கள். அப்படின்னா என்ன தெரியுமா, கடவுள் எவ்வளவு கோபம் உள்ளவர்னு காட்டுறதுக்கே சில பேர் இந்த உலகத்துல உருவாக்கி இருக்கா. என்ன பயங்கரம் அப்படி நம்ம இருந்தோம்னா, தெரிந்து கொள்ளப்படாத மக்களா நம்ம இருந்தோம்னா அதை விட அகோரம் வேற ஒன்னும் இல்லைங்க. பெரிய உங்க மேல உங்களுக்கு ஒரு மாலை போட்டு உங்களை ஒப்பாரிதான் வைக்கணும், உங்களுக்கு ஒப்பாரிதான் வைக்கணும். சா வீட்டுல வைப்பாங்க, ஐயோன்னு அழுவாங்களே, அந்த மாதிரி அழுவணும். அது சோகமான கதை, சோகமான கதை. உலகத்துல இவ்வளவுதான் வசதியா இருக்கலாம், உலகத்துல ஒருவேளை நீங்க பரதேசியா இல்லாம இருக்கலாம், சந்தோஷமா உலகம் உங்களுக்கு, உலகம் ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு. பரலோகத்தை விட உலகம் தான் எனக்கு ரொம்ப சுவிசேஷமா இருக்கு. எல்லாம் அழிய போகுது, என்ன செய்யறது நீங்க? கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனான்னு போய் பரலோகத்துல ஏறி ஜீவ புஸ்தகத்துல என் பேருக்குதான்னு தேடுற அவசியம் நமக்கு இல்லை. என்ன செய்ய வேண்டியது, நீங்களும் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கணும், அதுதான் செய்யணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எல்லாருமே அதை செய்வாங்க. அதனாலதான் நமக்கு தெரியுது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு நிரூபிக்க முடியுங்க, இன்னுமே இயேசு கிட்ட மனம் திரும்பி இயேசுன்னு வந்துடலன்னா இன்னைக்கு நீங்க வரலாம். இன்னைக்கு உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் உறுதிப்பட போது இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி வரலாம். ஒரு பெரிய எச்சரிக்கை. அதுக்காண்டி இல்லாம இருந்துச்சுன்னா, இயேசுக்காண்டி நான் வராம மனம் திரும்பாம உலகம்னு ஒட்டி இருந்தேன்னா உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, சேட் நியூஸ். ஜெபம் செய்வோம்.